கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு கூட உங்கள் மத்தியத்தில் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்க தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றவனாக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு ஊமை பார்க்கலாம். நம்ம நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கும்போது நிறைய ஊமைகள் என்ன பண்ணார், அவர் பேசினார் இல்லைங்களா. அதில் பார்த்துருக்கிற ஒரு ஊமைகள், சில ஒரு ஊமைகள் பேசிக் கிளாஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். எப்படி என்றால், அந்த கோதுமை, அப்புறமா பதர், அப்புறமா கோதுமை, அப்புறமா டேர்ஸ், அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறாரோ, வீட் அண்ட் டேர்ஸ், கோதுமை, அப்புறமா களையா,
பதர், பதர்,
பதர்,
பதர்,
களைகள், களைகள்,
களைகள், கரெக்ட், களைகள்,
களைகள், வீடுல பதர், களைகள்.
ஓகே, சரி. மேத்யு 13 சாப்டர்ல வரும் இல்லை, பதர் வீட் அண்ட் டேர்ஸ் என்ன வரும் அதுவும்
மனுஷர் நித்திரை பண்ணுவையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
களைகள், வெரி குட். ஸோ கோதுமை, அப்புறமா களை, இந்த ஒரு ஊமை, அப்புறம் வெள்ளையாடோ சமரியாடோ, இந்த மாதிரி நிறைய ஊமைகள் பேசிக் கிளாஸ்ல ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு பாடம் எதிலிருந்தே பார்த்தா, ஒரு நல்ல சமாரியன் என்னட்டு ஒரு கதை. இந்த கதையை நாங்கள் ஏற்கனவே சண்டே க்ளோஸில் கிளாஸில் இருக்கும் போது நிறைய வாட்டி என்ன பண்ணியிருப்போம், இது கேட்டிருப்போம் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு ஊமை, இந்த ஒரு ஊமையில நமக்கு என்ன பாடத்தை வச்சிருக்கார் என்ன பண்ணா நாங்க பாக்கலாம் சரிங்களா. அதனால இந்த ஊமை வாசிக்கலாம். அந்த ஊமை எங்க கொடுத்திருக்கார் நமக்காக பார்த்தா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10:25-37 வரைக்கும் இந்த ஒரு ஊமை கொடுத்திருக்கார். சிஸ்டர் தயவு செஞ்சு படிப்பீங்களா?
25 இருந்தா லூக்கா 10
10:25. ஆனா முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, 30 வாசிங்க, 30:36.
ஓகே. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிரணா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார்.
ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சொல்ல பார்க்கும் போதோ இந்த ஊமையில என்ன சொல்றனாக்கா, ஒரு மனுஷன் என்னங்கோ, ஒரு ஏன்னா ஒரு மனுஷன் எருசலேம்ல எருகோ பட்டணத்துக்கு போயிட்டு இருந்தானா, அவன் போயின்னு இருக்கும் போதும் கள்ளர்கள் அவர் நடுவே வந்து அட்டாக் பண்ணி அது என்ன பண்ணுற, கம்ப்ளீட்டாக அவனை காயப்படுத்திட்டு அவனுக்கு இருக்கிற எல்லா பொருட்களும் எடுத்துடுறாரோ, அப்புறமா பாதி என்னங்கோ ஒரு சாவடிச்சு அப்படியே விட்டு போயிட்டுறார். அந்த ஒரு வழியில் அப்படியே என்னங்கோ ஒரு 2-3 பேர் அப்படியே கலந்து போவார். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ண மாட்டார், இங்கே நீங்கள் உதவி செய்ய மாட்டார். முதலாவது மனுஷன் எங்கே கொடுத்துருக்கானாக்கா, ஒரு ஆசாரியன் வந்தான்னு கொடுத்துருக்கார். அப்போ ரெண்டாவது அடுத்தது பார்க்கும் போது லேவி என்ன பண்ணார், அவரு கூட வந்தார், அவரு கூட உதவி செய்யலன்னு சொல்கிறார். ஆனால் 3வது நபர் ஒரு சமாரியன் பார்த்துட்டு அவர் மேலே மனதுருங்கி என்ன பண்ணாரனாக்கா, அவர் மேலே கீழே அவர் கழுத நிலை கீழே இறங்கி அந்த காயத்தை எல்லாம் கட்டி என்னங்கோ ஒரு தைலத்தை ஒரு போட்டு என்னங்கோ அவரோட காயத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி அவருக்கு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு தம்முடைய கழுதை மேலே போட்டி இங்கே கொண்டு வருவாரானாக்கா, பார்த்தா ஒரு சித்திரத்துக்கே கொண்டு வந்து அந்த சித்திரத்துக்காரருக்கு என்ன சொல்கிறானாக்கா, சார் இவர் நல்லா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, என்னட்டு ஒரு ரெண்டு காசு கொடுத்துட்டு அவர் போவாராம். போயிட்டு என்ன சொல்கிறாக்கா, நான் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி. நான் திரும்பி வரும் போதும் எதனா எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சேனாக்கா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சரி, இந்த ஒரு ஊமே முதலாவது நான் இந்த அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இது எதுக்காக பேசினார் இல்லைங்களா, அந்த விஷயத்தை என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சரி, இயேசு கிறிஸ்து எதுக்கு பேசினாரனாக்கா, நீங்கள் 25 வசனத்தில் நீங்கள் படிக்கும் போதும் என்ன தெரியுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து இடத்துல அங்கே வந்துட்டு ஒரு நியாயாதிபதி இல்லைங்களா, அப்படின்னா நியாயசாஸ்திரர் வந்து அவர் இடத்துல வந்து சில ஒரு கேள்விகளை கேட்குறார். பாருங்க அந்த வசனத்தை படிக்கலாம், 10வது அதிகாரத்தில் 25வது வசனம் சிஸ்டர்.
25. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
பாத்தீங்களா, பாருங்க இப்போ இந்த நியாயாதிபதி இல்லைங்களா, இவர் வந்துட்டு என்ன பண்றாருனாப்பா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நித்திய ஜீவத்துக்காக நான் என்ன பண்ணுவோம் என்னட்டு ஒரு கேள்வி கேட்கறாரு. எதுக்காக கேட்கிறாருனாக்கா, இங்க வசத்துலாம் கொடுத்துருக்க சோதிக்கும்படி அப்படின்றால் உண்மையாக இவர் கேட்கணும்ட்டு என்ன பண்ணல, இவரா இவர் கேட்கல இல்லைங்களா. எதுக்காக கேட்கறாருனாக்கா, எதனா ஒரு பேச்சில் இயேசு கிறிஸ்துவன் அப்படியே பிடிச்சிடலாமே என்னட்டு ஒரு என்ன பண்றாரோ ஒரு சான்ஸ் பார்க்கறதுக்கே இயேசு கிறிஸ்து இடத்துல என்ன பண்றாரு, இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன பண்றாரு இப்போ கேட்கிறார். ஸோ யார் இவர் கேட்ட கேள்வி, இவர் நபர், இவர் எவ்வளோ பிஸ்னஸ் என்ன, இவருடைய தொழில் என்ன?
நியாயசாஸ்திரி.
நியாயசாஸ்திரி, வெரி குட். நியாயசாஸ்திரினாக்கா யாரானாக்கா, எக்ஸ்பர்ட்ஸ் இந்த லா, நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இவருக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதே. இருந்தாலும் இல்லைங்களா, இந்த நியாயசாஸ்திரிகளை பற்றியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நல்ல ஒரு டெஃபினேஷன் நல்லா கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தாரோ, நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கெல்லாம் ஐயோ இல்லைங்களா, ஃபரிசேரே சரிசேரே உங்களுக்கெல்லாம் ஐயோ, நீங்களாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிய மாதிரி ரொம்ப கிராண்டாக ரொம்ப என்னங்கோ ஹைஃபையாக நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கோ, ஆனால் உள்ளே உனக்குள்ளே என்ன இல்லை, ஒரு சுத்தமான ஹிருதயம் இல்லைன்னுட்டு இயேசு கிறிஸ்து நிறைய வாட்டி மாயக்காரரே மாயக்காரரேன்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அதனால இப்போ இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லிட்டாருன்னுட்டு இயேசு கிறிஸ்து எப்படியோ பிடிக்கணும் இல்லைங்களா, அதனாலே வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அப்போ சோதிக்கும்படி இந்த கேள்வி கேட்குறார். இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தார், அருமையாக பதில் கொடுப்பார் பாருங்க. 26வது வசனம் அப்புறமா 27வது வசனம் சார்.
அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக,
இருங்க சிஸ்டர், அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தாரோ நேரடி பதில் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா, என்ன பதில் கொடுத்துருக்கலாம், பரப்பா நியாயப்பிரமாணத்தில் எப்படி இருக்கோ இப்படி தான் நித்திய ஜீவத்துக்கு ஒரு வழின்னு சொல்லியிருக்கலாம். அது பாக்கி இயேசு கிறிஸ்து எப்படி பதில் கொடுத்துருக்கானா, என்னப்பா நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கோ நீ என்ன வேத வாசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஏன்றால் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவரு டாப் டு பாட்டம் அப்படியே ஸ்கேன் பண்ணி இவர் எதுக்காக வர்றார், எந்த நோக்கத்துல கேள்வி கேட்கிறார், கேள்விக்கு பதில் தேவையா இல்லை கேள்வியில் எதனா ஒரு பிடிக்கிறதுக்க கேள்வி கேட்கிறாரான்ட்டு இதெல்லாம் கிளீனாக ஸ்கேன் பண்ணுற நபர் யாரானாக்கா நம்முடைய கர்த்தர். அதனால இயேசு கிறிஸ்து இவர் பார்த்தனே தெரிஞ்சிச்சு, ஓஹோ ட்ராப் பண்ணுறதுக்கு வருவாங்களா, சரி வாங்கப்பா என்னப்பா நீ நியாயசாஸ்திரம் தானே அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் தானே, என்ன வாசிக்கிற நீ என்ன வாசித்த இவ்வளோ நாள்கள் உங்களுக்கு அவ்வளோ கூட தெரியாத ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா அப்படின்னா எந்த விதத்தில் நீ நியாயசாஸ்திரி, எந்த விதத்தில் நீ எக்ஸ்பர்ட் இருந்தலாம் என்னட்டு இயேசு கிறிஸ்து எல்லாரும் முன்னாடி இந்த பாயிண்ட் போட்டார் பாருங்க. ஒரு மாதிரி என்னாயிடுச்சு அவருக்கே அவருக்காச்சு. அதனால் இப்போ அந்த ஒரு நியாயசாஸ்திரி வந்துட்டு இப்போ எல்லார் மாதிரி நீதிமான் மாதிரி காமிக்கணும் இல்லைங்களா, அப்போ இவர் பண்ணுறது தவறுன்ட்டு தெரியக்கூடாது இல்லைங்களா, இதை நான் பேச்சப் பண்ணுறதுக்கே அவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தாரோ 27வது வசனத்தில் அந்த நியாயசாஸ்திரி என்ன சொல்கிறார் அப்படிங்க சார். ஆ,
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
பாத்தீங்களா, அதனால இவனே பதில் கொடுத்துட்ட பிறகு கேள்விக்கு பதில் இவனுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லிட்டாருனாக்கா, அவன் தேவனுடைய கர்த்தனை முழு ஹிருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன பண்ணும், ஆராதனை செய்யணும். அது மட்டுமே இல்லை, உங்களுடைய அயல்காரனே நேபர்ஸ் உங்களை போல என்ன பண்ண நேசிக்கணும்ட்டு கொடுத்துருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெரி குட்ப்பா, யுவர் வெரி ஸ்மார்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே போயிட்டு நீ என்ன பண்ணும், நீ செய்யன்னு சொல்ற. அப்புறம் 28வது வசனம் முடிச்சுதரா.
28 அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார்.
பாத்தீங்களா, நீ நல்ல பதில் கொடுத்துருக்க, கரெக்டான பதில் கொடுத்துருக்க, நிதானமாக பதில் கொடுத்துருக்கிறே, அப்படியே போயிட்டு செய்யன்னு சொல்றாரு. இப்போ இவனுக்கு என்னாச்சு, எல்லார் முன்னாடியே என்னப்பா இவன் எப்படியானா பிடிக்கலான்னு வந்தா, இவர் பார்த்தா எனக்கே ஒரு கேள்வி போட்டு என்ன என்ன பண்ணிட்டாரோ அப்படியே லாக் பண்ணிட்டாருன்னுட்டு, இப்போ எல்லார் முன்னாடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜ்ஞானமாக இருக்கிறீங்களோ நாங்கள் கூடன்னுட்டு காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா, இன்னொரு கேள்வி இயேசு கிறிஸ்துக்கு போட்டார். என்ன கேள்வியை போட்டார்னாக்கா, சரிப்பா கர்த்தரே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஓகே, அப்போ என்னுடைய அயல்காரன் யார், ஹூ இஸ் மை நேபர் ஒரு கேள்வி கேட்குறார். பாருங்க 29வது வசனம்.
அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு திறன் யார் என்று கேட்டான்.
பார்த்தீங்களா, நீதிமானாக இருக்கோருக்க காமிக்கிறதுக்காக என்ன கேட்குறானாக்கா, யார் வேண்டிய நேபர் என்ன பண்ணுறது இப்போ கேள்வி கேட்குறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இதுக்கு பதில் கொடுத்துருக்கலாம், ஏன்னாப்பா நீ கூட அவ்வளோ கூட தெரியாதான்னுட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இவனுக்கு ஃபர்தர் இன்சல்ட் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து விருப்பம் இல்லை. அது மட்டுமே இல்லை, இவர் கேட்ட கேள்விக்கு எல்லா ஜனங்களுக்கும் கரெக்டான பதில் கிடைத்தனுட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த ஊமே என்ன பண்ணார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இல்லைங்களா, என்ன ஓமே இப்போ படிச்சோம் இல்லைங்களா, என்ன ஓமே, ஆ 10வது அதிகாரம் 30வது வசனத்துல எழுதி 36வது வசனம் வரைக்கும் ஒரு நல்ல சமாரியன் செஞ்ச ஒரு வேலையை என்ன பண்ணுறது இப்போ இப்போ சொல்லிட்டு கடைசியில் என்னங்கோ ஓ ஒரு கேள்வி கேட்குற பாருங்க, என்ன கேள்வி கேட்டாரோ அதில் 37 36 37 சிஸ்டரா படிங்க சிஸ்டர். ஆ
எப்படி இருக்கிற கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் திறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், இவனுக்கு இரக்கம் செய்தவன் என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார்.
பாத்தீங்களா, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருக்கா, இவர் வாயில பதில் என்னங்க வர மாதிரி பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்து எல்லா ஸ்டோரி சொல்றதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாரு, மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போ நீ சொல்லுப்பா, இல்லை நல்லவர் செஞ்சவர் யார், நல்ல ஒரு நேபர் யார், யார் அயல்காரன்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த மனுஷன் இந்த பதில் தவிர வேற எதனா பதில் கொடுத்திருந்தா எல்லார் முன்னாடி ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதனால இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால என்ன சொல்லிட்டாருனாக்கா, சார் நீங்கள் சொன்ன விதமாக தான், யார் இங்கே உதவி செஞ்சார் அவர் தான் நேபர்ட்டு சொல்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து சரிப்பா நீ போயிட்டு அப்படியே செய்யின்னு சொல்கிறார். இப்போது ஏன் இயேசு கிறிஸ்து சமாரியன் பற்றி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணார், என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு யோசனை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யூதர் உடைய நாட்டில் இந்த ஒரு ஃபரிசியர் சதிசியர் அப்புறமா நியாயசாஸ்திரிகளெல்லாம் எப்படிப்பா பண்ணிட்டு இருந்தார், என்னதான்ப்பா பண்ணிட்டு இருந்தாரனாக்கா, பார்த்தா வேறு எல்லா ஜனங்களில் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக என்ன பண்ணிட்டு இருந்தாரோ பார்த்துருந்தார். ஆனால் இவர் மொத்தம் சொசைட்டியில் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் ரொம்ப பரிசுத்தமான ஜனங்கள்ட்டு அந்த எண்ணத்தில் இருந்தவர் யாரானாக்கா, இந்த ஃபரிசியர் இந்த சதிசியர் இந்த நியாயசாஸ்திரிகள் இல்லைங்களா பிரதான ஆசிரியர்கள் இந்த ஃபுல் கேங்கெல்லாம் அப்படி தான் இருந்தார். வேற எல்லா ஆர்டினரி பீப்புள்லாம் ரொம்ப கேவலமாக என்ன பண்ணிட்டு இருந்தார், என்ட்டு அவருக்கு ஒரு மதிப்பே என்ன பண்ணல அவர் கொடுக்கல. அதனால ஒரு வித்வே ஒரு காசு போடும் போது கூட என்ன பார்க்குறாரு, என்னப்பா நம்ம இவ்வளோ தான் போடுறாரோ, ஜெப பண்ணும்போது எப்படி பண்ணுறாரு, நான் அப்படி இல்லை நான் இப்படி இல்லை, நான் அவர் மாதிரி இல்லை இவர் மாதிரி இல்லை இல்லைங்களா, நான் அப்படி இருக்கிறேன் நான் நீதிமானாக இருக்கிறேன்ட்டு தேவனிடத்தில் ஜெப பண்ணிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சொல்கிறேனாக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ தேவனுடைய திட்டத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கோன்னுட்டு ரொம்ப கிளவராகி என்ன பண்ணுறது இந்த ஊமையில அவர் சொல்கிறார். அதனால என்னங்க இந்த ஒரு ஊமை மூலியமாக என்னதான் தெரிய வைக்கிறாருனாக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னங்க லேவிகளோ இல்லைனாக்கா எனக்கு பிரதான ஆசிரியரோ இல்லை யாச ஆசிரியரோ இவரெல்லாம் ஒரு முக்கியத்தில் வர்றதில்லை. யார் நல்லா வேலை செய்கிறாரோ அவர் தான் தேவனுடைய பார்வையில் இம்பார்ட்டன்ட்டு இந்த ஒரு ஊமையில் என்னங்க இன்டைரக்டாக இந்த மெசேஜ் என்ன பண்ணார் இப்போ கொடுப்பார். சரி அப்படி என்றால் ஓகே, இது பேக்ரவுண்ட் தெரிஞ்சிச்சு. சரி இந்த ஊமை என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பேரபிள் இல்லைங்களா, என்னப்பா இந்த பேரபிள். பரவாயில்ல, இந்த இந்த பேரபிளை நாங்கள் திரும்பி அப்படியே நாங்கள் எனக்கு ரீகலெக்ட் அப்படியே அந்த ஸ்டோரி என்னன்னுட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் போகலாம். இதுக்கப்புறம் இந்த அர்த்தத்தை பார்க்கலாம். சரி, முதலாவது ஒரு மனுஷன் இருந்தாரா, அந்த மனுஷன் வந்துட்டு எந்த ஊர்லேருந்து என்ன ஊருக்கு போயிட்டு இருந்தாரான்னாக்கா பார்த்தா எருசலேம்லேருந்து எரிகோக்கே போயிட்டு இருந்தாரா. போயிருக்கிற ஒரு வழியில் திருடர்கள் இவர் மேலே அட்டாக் பண்ணி என்ன பண்ணாரான்னாக்கா பார்த்தா அங்கே திருடர்கள் வந்துட்டு இவனை சாவடிக்கலை இல்லைங்களா, என்ன பண்ணாருக்கா அந்த வசனம் வாசிங்க இஷ்டம், 30 வசனம் வாசிங்க இஷ்டம் ப்ளீஸ்.
பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள்.
பாத்தீங்களா அவன் என்ன பண்ணானக்கன்னா அவன் இடத்துல வஸ்திரத்தை இல்லைங்களா இது பண்ணி காயப்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே அப்படியே பாதி உயிர் விட்டு என்ன பண்ணியிருக்காரு அவருக்கே போயிருக்காரா இல்லைங்களா. சொந்தல கம்ப்ளீட்டாக என்ன பண்ணல ஒன்னா சாவடிக்கல இல்லைங்களா, சாவடிச்சிருக்கலாமே இல்லைங்களா. சரி திருடர்கள் என்ன எடுத்து போனாரோ என்ன கொடுத்துருக்காங்களா, என்ன ஒரு பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணார் அப்படியே இல்லைங்களா, அது ஸ்ட்ரிப்ட் ஹிம் ஆஃப் இஸ் ரெமெண்ட், என்ன துணி போட்டிருந்தாரோ அந்த துணி என்ன பண்ணாரா கிழிச்சி போட்டாரா இல்லைங்களா, ஹாஃப் மர்டர் பண்ணி என்ன பண்ணிருக்க விட்டு போயிருக்காரா. சரி அடுத்தது யார் வர்றாருனாக்கா பார்த்தா அந்த வழியில ஒரு என்னங்க ஆசாரியர் வர்றாரா. ஃபர்ஸ்ட் முதலாவது ஆசாரியர் வந்து பார்த்து என்னங்கோ அவர் அப்படியே ஓரமாக என்னங்கோ அவர் போயிட்டுறார் இல்லைங்களா. சரி ஆசாரியன் வேலை என்ன, அப்போ ஆசாரியன் எதுக்காக தேவன் வச்சிருக்காரோ, வசனத்தின் அடிப்படையிலே ஆசாரியனை வச்சிருக்கிறது எதுக்குனாக்கா பலவீனமான இருக்கிற ஒரு மனுஷர்கள் மேலே இரக்கத்தை காட்டுறதுக்கு தான் இந்த இரக்கத்தை என்னங்க மனதுருகிற ஒரு நிலைமையில அந்த மனசு யாருக்கு இருக்குதோ அவர்ன தான் இந்த ஆசாரியாக என்ன பண்ணி கிடைப்பா இப்போ வச்சிருக்கார். ஒரு வசனம் வாசிக்கலாம், ஹிப்ரேயர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சிஸ்டர் படிங்க சிஸ்டர்.
எபிரேயர்
5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம்.
அன்றையும் மனுஷரே தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தானும் பலவீனம் உள்ளவனாகாதபடியினாலே அறியாதவர்களுக்கும் பெரிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான்.
பார்த்தீங்களா ஏற்கத்தக்கவனா இருக்கிறான் இல்லைங்களா. அதனால என்னங்கோ ஒரு கம்பேஷன் உள்ளவனாக இருந்தோம் அப்படின்னா யாரோ ஒரு மோசமான நிலைமையில இருந்தால் என்ன பண்ணுவோம், இறக்கத்தை காட்டணும், ஐயோ பாவமே இந்த மாதிரி இருக்குதே என்ன பண்ணல உதவி செய்யலான்ட்டு. ஆனால் இந்த ஆசாரியர் இருப்பாரு எப்படி இருக்காருனாக்கா பார்த்து அப்படியே தூரத்தில் அப்படியே அப்படியே என்னங்கோ ஐயோ எதுக்கப்பா நமக்கு இது ஒம்பது அப்படியே என்னங்கோ விட்டே போயிடுறார். அப்போ சரி அடுத்தது நெக்ஸ்ட் யார் வரார், லேவி வரார் இல்லைங்களா. லேவி கூட அதே மாதிரி அவரை நான் பார்த்துட்டு அங்கே இப்படி விட்டு என்ன அப்படியே அப்படியே போயிடுறார். நமக்கு என்னப்பா ஏ இல்லைங்களா அசுத்தம் இல்லைங்களா, இந்த பிணத்தை நாங்கள் எதுக்கு தொடணும் நீட்டு என்ன பண்ணுற அப்படியே விட்டுட்டே போயிடுறேன். சரி மூணாவது வந்த நபர் தான் யாரனாக்கா சமாரியார். இந்த சமாரியன் வந்து அதே மாதிரி அவர் ரெண்டு பேர் மாதிரி இதே வழியில் என்னங்கோ போயிட்டு இருந்தாரா. இவரு இந்த மனுஷனை பார்த்து மனதுருகினார் இல்லைங்களா, வி ஹேட் கம்பேஷன் ஆன் ஹிம். அந்த மனதுருகி என்ன பண்ணுறனாக்கா அந்த கழுதலிந்த கீழே வந்து அந்த காயத்தை என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு முதலாவது கட்டுறார். எப்படி கட்டுறார், என்ன வேலை செய்கிறார் அப்படிங்க சார், 34வது வசனம் சார். ஆ லூக்கா 10:30
கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
பாத்தீங்களா என்னதான் பண்ணிருக்காருனாக்கா, காயங்களை கட்டிருக்காரா. சரி எப்படி கட்டாரா அனக்க பார்த்தா, என்னங்கோ திராட்சை ரசமும் தைலத்தை போட்டு என்ன பண்ணிருக்கார் சார், காயத்தை
காயங்கள்
கட்டிருக்கார்.
கட்டினார்.
பாத்தீங்களா. சரி இதுக்கு என்ன திராட்சை ரசம், எதுக்கு இந்த ஒரு தைலத்தை கொடுத்துருக்காரு, ஏன் இந்த ரெண்டு பொருள் போட்டுதான் காயத்தை கட்டணுமா இல்லைங்களா பாருங்க. அப்போ காயத்தை கட்டி தம்முடைய கழுதை மேலே போட்டு எங்க கொண்டு போயிருக்காரு, இப்போ ஒரு சத்திரத்துக்கு
பத்திரத்துக்கு
போய்
கொண்டு
அட்மிட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சார் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க இல்லைங்களா. நேற்று ரெண்டு காசு என்ன பண்ணியிருக்காரா கொடுத்துருக்காரு, அந்த காசுல ரெண்டு காசு என்ன தெரியுங்களா, ரொம்ப பெரிய காசு தான். ஒரு ஒரு காசுனாக்கா ஒரு நாளுடைய கூலி இல்லைங்களா. அந்த கூலி செய்கிற பார்த்தீங்களா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிற நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து சரி அந்த ஊமையில சொல்கிற பார்த்தீங்களா, கடைசியில் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் சேலரி கொடுப்பார் பார்த்தீங்களா, ஒரு ஒரு காசு கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்படின்னா ஒரு காசுனாக்கா 1 டேஸ் வேஜஸ், அப்போ ரெண்டு காசு கொடுத்துருக்காருனாக்கா தம்முடைய ரெண்டு நாளுடைய வேலை அந்த ஒரு என்ன பண்ணிருக்கார் வேஜஸ் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்போ கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு என்ன சொன்னாருனாக்கா, நீங்க எதனா இருந்தால் நீங்க சொல்ல பண்ணுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் திரும்பி வரும்போது என்ன பண்றேன் உங்களுக்கு என்னானோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா. சரி இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியன் பத்தி எக்ஸாம்பிள் கொடுத்தார் எனக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சமாரிய ஜனங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்ததா, எதனா ஒரு ஃபெலோஷிப் வச்சிருந்தாரா யூதர்கள் சமாரிய இடத்துல பார்த்தா, இல்லவே இல்லை. யூதர்களுக்கும் சமாரிய ஜனங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதனால நம்ம நல்லா தெரியும், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ரொம்ப தாகமாக இருக்கும் போதோ அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல என்ன கேட்குறாரா, தண்ணி கேட்குறார் இல்லைங்களா. நம்ம என்ன யோசிக்கிறாரோ, என்னப்பா இவர் வந்துட்டு என்ன இடத்துல கேட்குறாரோ தெரியாதா, சமாரியர் வேண்டி யூதரோட யூதருக்கு சமாரியருக்கு என்ன பண்ணுறது தெரியாது
அவ்வளவுதான்.
இல்லைங்களா. படிக்க சார் John 4:9 சார்.
சமாரியருடனே சம்பந்தம் கலந்தவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால்,
பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம், நம்மளுக்கும்
அளவாதவர்களானபடியால்.
என்ன ஒரு இதே இல்லையே, ஒரு ஃபெலோஷிப்பே இல்லையே இல்லைங்களா. அதனாலே ரொம்ப கேவலமாக பார்த்து நின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இந்த ஊமை மூலியமாக என்ன சொல்கிறானாக்கா, நீங்கள் யாரை தான் கேவலமாக பார்க்குறீங்களோ அவர் தான் என்னங்கோ ஒரு நேபர், அவருக்கு என்ன பண்ணக்கோ நீங்கள் இறக்கத்தை நீங்கள் காட்டக்கும்னு சொல்கிறார். சரி அதனால இன்னொரு சூழ்நிலையில் கூட பார்க்கும் போதோ, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வழியில் வந்து நிற்கும் போது அவருக்கு பசி வந்துச்சு இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சிஷ்யர்களை அனுப்புறாரு, போயிட்டுப்பா கிட்டே இருக்கிற சமாரஸ்திரிக்கு போய் சமார ஊருக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க சாப்பாடுக்கு எதனா கொண்டு வாங்கன்னு சொல்லும் போதோ, அங்கே இருக்கிற ஒரு சமாரிய ஜனங்கள் என்ன பண்ணல, இவர் நான் வெல்கமே பண்ணல, இவர் சிஷ்யர்கள் என்ன பண்ணல, வெல்கம் பண்ணல, ரிசீவ் பண்ணல. அது லூக்கா 9வது அதிகாரம் 52வது வசனம் 53வது வசனத்தில் வரும். அப்படிங்க சார்
தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
பார்த்தீங்களா. அவர் என்ன பண்ணல, அக்செப்டே பண்ணல. ஏனென்றால் ரெண்டு பேருக்கும் என்ன இல்லை, ஒரு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப தூரம் தான் இருந்தார். சரி இந்த ஒரு ஊமை மூலியமாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னாப்பா, யாரப்பா நேபர்னாக்கா, யார் நல்லது செய்கிறாரோ அவர் தான் நேபர். அப்படி என்றால் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கோ, எல்லாரும் நேபர்ன்னுட்டு இயேசு கிறிஸ்து இந்த ஊமை மூலியமாக என்ன பண்ணார், ஒரு பாடத்தை அவருக்கு என்ன பண்ணார், அவருக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதோ, ரொம்ப மேல்தரமான ஒரு ஜாதி கீழ்த்தரமான ஒரு ஜாத்திரி இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கக்கூடாதோ, எல்லாரும் ஈக்குவல் தான், எவ்ரிபடி அவர் நேபர்ன்ட்டு ஒரு என்ன சிம்பிள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். சரி இது ஓகேப்பா. ஆனால் இந்த ஒரு ஓ மேலே நமக்கு என்ன பாடம் இருக்கும் இல்லைங்களா, அதில் இதோடைய மீனிங் என்ன. சரி முதலாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்கு ஊமை பேசினார் இல்லைங்களா, அது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஊமை எதுக்காக பேசினார் இயேசு கிறிஸ்து, நீ டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே இல்லைங்களா. ஸோ டேட்டாக்கு சொன்னால் என்ன ஆயிருந்திருக்கோம், எனக்கு ரொம்ப ஃப்ரிக்ஷன் என்ன அதிகமாக ஆயிருந்திருக்கும் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருக்கா, எதனா ஒரு பாடத்தை ஒரு முக்கியமான ஒரு பொருள்கள் மற்றவருக்கே கற்றுக் கொடுத்தோம்னாக்கா அவருக்கு புரிய மாதிரி இந்த உவமைகள் மூலியமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா பேசினார். அது மொத்தம் மேலே இயேசு கிறிஸ்து உவமை எதுக்கு பேசினார் என்னட்டு இந்த ஒரு பதில் அவரே தம் வாயிலே சொல்றார் பாருங்க. அதை பார்க்கலாம் மேத்யூ 13 சாப்டர் 34 and 35.
இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். ஊமைகளாலே என்று அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
பாத்தீங்களா என்னங்கோ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு என்னங்கோ சீக்ரெட்டாக வச்சிருக்கிற பொருட்களை என்ன பண்ணுவேன் இப்போ வெளியில கொண்டு வருவேன். ஐ வில் அட்டர் திங்ஸ் விச் ஹவ் பீன் கெப்ட் சீக்ரெட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த ஊர் மேலே என்னதான் பேசியிருக்காருனாக்கா, ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் இல்லைங்களா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப ரகசியமாக இருக்கிற விஷயங்களை தான் இயேசு கிறிஸ்து இந்த ஊமை மூலியமாக என்ன பண்ணிருக்கார், இப்போ நிறைய கருத்துகள் வெளியே கொண்டு வந்திருக்கார். சரி எந்த கருத்துக்களும் எதுக்கு சம்பந்தமான ஒரு கருத்துக்கள் எனக்கா பார்த்தா என்னங்க, இயேசு கிறிஸ்து மத்தைய 13வது அதிகாரத்தில் அதுக்கு பதில் கொடுக்க பாருங்க. அதில் எனக்கு 13வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் சார். ஆ அதே அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனம் சார்.
மத்தேயு 13ல
10வது வசனம் 11வது வசனம்.
10, 11. ஓகே, அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை.
பாத்தீங்களா எந்த ரகசியங்கள், உலக தோற்றத்துக்கும்
பரலோக
முன்னாடி இருக்கிற
ராஜ்யத்தின்
ரகசியங்கள் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களையே இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், இப்போ வெளியில கொண்டு வருவார் இல்லைங்களா. அதனாலே இந்த ஊமையிலே என்னதா இருக்கும் பாப்பா அண்ணக்கா பார்த்தா பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்னங்கோ இருக்கணும் இல்லைங்களா. அப்படி என்றால் காட்ஸ் பிளான், அதான் பரலோகத்தின் ராஜ்யம் ரகசியம், த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த எல்லா ஊமைகளில் கர்த்தர் பேசின எல்லா ஊமையில இந்த ஒரு முக்கியமான கருத்துக்கள் என்னங்கோ இருந்தே இருந்திருக்கணும் இல்லைங்களா. அதான் படிங்க சிஸ்டர், இப்போ 16th verse 17th verse. சிஸ்டர் என்னுடைய தமிழ் புரியுமா பரவாயில்லையா?
ஓகே, நோ ப்ராப்ளம், புரியுது.
குட், ஓகே. 16th verse 17th.
உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாத்தீங்களா நிறைய பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் என்னதான் பார்க்கறதுக்கு விரும்பினாரோ அந்த விஷயங்களை இயேசு கிறிஸ்து வாய்னால என்ன பண்ணிருக்காரு, இப்போ பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை என்ன பண்ணிருக்க இப்போ வெளியில கொண்டு வந்திருக்கார். சரி என்னப்பா இதை பரலோகத்தின் ராஜ்யம் ரகசியம் எனக்கு காட்ஸ் பிளான். சரி காட்ஸ் பிளான் என்ன இருக்கோ, தேவனுடைய திட்டத்தில் யாராவது இருக்காரோ, கிறிஸ்து இருக்காங்களா? தேவனுடைய பிளான்ல கிறிஸ்து இருக்காங்களா சார்? சர்ச் இருக்காங்களா?
சர்ச் இருக்காங்க, நாம இருக்கோம்.
வெரி குட், வெரி குட், நாம இருக்கோம், வெரி குட், சூப்பர் இல்லைங்களா. இப்போ பரலோகத்தின் ரட்சிப்புல ரெண்டு வகைத்தார் இருக்கார் இல்லைங்களா, இல்லைங்களா, ரெண்டு கூட்டத்தார் இருக்கார். யார் யாரோ
சபையும் இருக்கும், திரள் கூட்டம்.
வெரி குட் சார் இல்லைங்களா. 144,000 பேர் சிறுமந்தை, வெரி குட்,
திரள்
திரளான கூட்டம்,
கூட்டம்.
வெரி குட். சரி பூலோகத்தின் ரட்சிப்புல அது ஒரு ரெண்டு வகுப்பார் இருப்பார். யார் யாரோ
அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
முப்பிதாகள் பூலோகத்தில் ரட்சிக்க வர
முப்பிதாக்கள்.
போகிறார், முப்பிதாகள். அடுத்ததோ உலகத்தின் ஜனங்கள். அப்ப ரெண்டும்
ஜனங்கள்.
கூட்டத்தார் கூட பூலோகத்தில் இருப்பார். இதுதான் காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான் என்ன இருக்குதுன்னாக்கா 1,44,000 திரளான கூட்டம், அப்புறம் முப்பிதர்கள், அப்புறம் மீதியான உலக ஜனங்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பேசின எல்லா ஊமையில இந்த திட்டத்தில் இருக்கிற எல்லா ஒரு பாயிண்ட்ஸ் இல்லைக்கா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். அப்படி என்றால் இந்த ஊமையிலே என்ன வச்சிருக்கார், யார் அந்த மனுஷன், ஏன் எருசலேம் இல்லை எரிகோன் கொடுத்துருக்காரு, எதனா ஒரு கிட்ட இருக்கிற பட்டத்தை கொடுத்துக்கலாமே, ஏன் பெத்லஹேம் கொடுத்துக்கலாமே, இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு ஊரோ இல்லைங்களா, நசரேத்தன் கொடுத்துக்கலாமே, பெத்லஹேம் டு நசரேத்தன் சொல்லியிருக்கலாமே, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஒரு ஊரோ, ஏன் அப்படி பேசாமல் எருசலேம்ல எரிகோன் ஏன் கொடுத்துருக்காரோ, அப்போ திருடன் கொடுத்துருக்காரோ, திருடன் வந்துட்டு என்ன பண்ணாரோ, ஒன்று லூட் எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ணிருக்காரு, துணியை கிழிச்சு போட்டு என்னங்க பாதி சாவடிச்சு என்ன பண்ணிருக்காரு, விட்டு போயிருக்காரு, பாதி அடிச்சிருக்கும் போது என்ன பாதி அடிக்கிறதுக்கு என்ன பிரலமோ இல்லைங்களா, முழுசாக அடிச்சு போயிருக்கலாமே, சரி எதுக்கு லேவி பத்தி கொடுத்திருக்காரு, எதுக்கு ஆசிரியர் பத்தி கொடுத்திருக்காரு, சரி இதுக்கு சமரன்னு சொல்லியிருக்காரு, இல்லை கழுதை என்ன கொடுத்திருக்காரு, கழுதை மேலே ஏறி போனார், எதுக்கு இதெல்லாம் கொடுத்து நமக்கு தேவையா இன்ஃபர்மேஷனோ, வந்தார் அவர் என்ன பண்ணாரோ, அவருக்கு டாக்டர் ஷாப் கொண்டு போனாரோ, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு சொல்லியிருக்கலாம், இவ்வளோ காசு கொடுத்தாரோ, ரெண்டு கொடுத்தாரு, வரும்போது திரும்பி கொடுக்குற, ஏன் வரும்போதுன்னு வார்த்தையில யூஸ் பண்ணோம், ஏன் இந்த சித்திரத்தை கொடுக்கணும் இல்லைங்களா, இதில் எல்லாம் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கோ. வேதத்தை எப்படி படிக்கணும் சார், இங்க கொஞ்சமா
இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும்.
வெரி குட். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள். பைபிளுக்கு பைபிள் தான் டிக்ஷனரி. அப்படி என்றால் நமக்கே பைபிள்ல எதனா ஒரு கேள்வி இருந்தா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் எங்கதான் தேடணும்னாக்கா பைபிள் மூலியமாக தான் தேடணும் இல்லைங்களா. அதனால பைபிளுக்கு எல்லா ஒரு வேர்ல்ட்ஸ்க்கு இல்லைங்களா எல்லாத்துக்கும் பைபிள் தான் என்ன பண்ண அர்த்தத்தை தேடணும். சரி இப்ப பாக்கலாம் இல்லைங்க. முதலாவது அந்த மனுஷன் எங்க போனப்பா, எனக்கு பார்த்தா எருசலேம் டு எரிகோ. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எருசலேம் என்றால் என்னட்டு பார்க்கணும் இல்லைங்களா. எருசலேம் என்றால் என்னன்னாக்கா என்னங்க, ஒரு சமாதானத்தின் நகரம் இல்லைங்களா, பைபிளே கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஜெருசலேம் ஆனாக்கா என்னங்க அந்த வார்த்தையுடைய மீனிங்கு என்னங்க, ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ். அதனால நீங்கள் யாரோ என்னங்கோ இங்கே நீங்கள் உங்களுடைய ஊரில் சந்திக்கும் போதோ நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, சலாம் வாலிக்கும் இல்லைங்களா. சலாம் சலாம் ஆனாக்கா மீனிங் என்ன தெரியுங்களா, பீஸ். சலாம் வாலிக்கும்னா பீஸ் பி என் டு யூ இல்லைங்களா. இதுதான் சேலம், சலாம் சலாம் சேலம் ஆனாக்கா அந்த வார்த்தையே தான் என்ன மீனிங் எனக்கா என்னங்க, ஒரு சமாதானம். சரி